ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறைவனிடமிருந்து சித்தக்தி வேறாகாது. அது சூரியனும் சூரியனின் ஒளியைப் போன்றும் இருக்கிறது. இது இறைவனிடமிருந்து வேறாகும். இறைவனிடமிருந்து வேறு அப்பொருளால் வேறு. இறைவன் பேராற்றல் படைத்தவன், பேரறிவு படைத்தவன், பெருங்கருணை படைத்தவன். இந்த கடசக்திக்கு அந்த ஆற்றல்லாம் கிடையாது. வேணும்பொழுது எடுத்துக்கொள்ளும். இந்த ரெட்டி பாக்ஸ் இருக்கு, வேணும்பொழுது சாப்பிடலாம், இல்லாட்டி வச்சிருக்கலாம், தீ போடலாம், என்ன பயன்படுத்தும். அடுத்தது இறைவனுடைய சித்தக்தி தாவாமிரிய சக்தி என்று சொல்லப்படுகிறது. மாயை கரிக்கிற சக்தி என்று சொல்லப்படுகிறது. சித்தக்தி மாற்றம் அடையாதது. எந்த நிலையிலும் இறைவனை போன்றதே அது. சிவபெருமானுக்கும் அவனுடைய சக்திக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. ஆனால் மாயை மாற்றம் அடைவது இல்லையா? எவ்வளவு மாற்றம் அடைஞ்சு வருது? சித்தக்தி இந்த இறைவன் நிமித்த காரணனுக்கு துணை காரணமாக அமைவது. மாயை முதற் காரணமாக அமையும். மெட்டீரியல் காப், இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் காப் சித்தக்தி. ஆகவே மாயைக்கும் இறைவனுடைய ஆற்றலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இப்ப மூன்று மலங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். ஆணாமலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் உணர்வை திரிவுபடுத்துகிறது. உயிர் உணர்வை திரிவுபடுத்தி இழிந்த பொருள்களையே உயர்ந்த பொருளாக நமக்கு காட்டுகிறது. அப்படி நம்மை மயக்குகிறது அது. கண்மமலம் அப்படின்னு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, வினைக்கு தலைமை நான் தான் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறது கண்மமலம். ஆணாமலம் மட்டும் இருக்கிறதுனால அது இன்ப துன்பங்களை நமக்கு தந்து அந்த இன்ப துன்பங்களிலேயே நாம் அழிந்து இருக்குமாறு செய்கிறது. அதனால அது மலம் என்று சொல்கிறோம். வினை மாயாமலம் உலகத்தில் பலவிதமான பொருள்கள், கவர்ச்சிகரமான பல பொருள்கள், அந்த பொருள்களாய் அமைந்து உயிர் உணர்வை மயக்குகிறது. மயக்கி அவைகளையே பற்றி இருக்கும்போது செய்கிறது. அதனால அது மலம்னு சொல்றோம். இந்த மூன்று மடங்களுமே உயிர் உணையை கவர்ந்து நம்முடைய உயிர் உணர்வுகளையே கவர்கிறது. கவர்ச்சிப்படுத்தி தன் வசப்படுத்திக் கொண்டு இறைவனை நோக்காமல் இந்த உலகத்தையே நோக்கி இருக்குமாறு நம்மை செய்கிறது. இப்ப இந்த பஞ்ச மலங்கள்ல இது மூன்று மலம், இன்னொரு மலம், இன்னும் ரெண்டு மலம் இருக்கு. என்ன மலம்? ரெண்டு மலம். திரோதானம், மாயேயம். மாயேயம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒன்றும் புதுசே இல்லை. சொன்னா உங்களுக்கு சுலபமா விளங்கும். மாயேயம் என்பது மாயை ஒரு மரமாக சொல்கிறோம் இல்லையா? மாயையினால் விளைந்த, மாயையிலிருந்து உருவாகிய 36 தத்துவங்கள் இந்த உலகம். அந்த 36 தத்துவங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் மாயையிலிருந்து உண்டான கருவிகள் அனைத்துக்கும் மாயைன்னு பேர். அது ரெண்டா சொல்ல வேண்டியில்ல. அந்த மாயையிலிருந்து உருவாகின்ற அந்த பொருள்கள் நம்மை மயக்குகின்றன. பாருங்க, நிற நிறமா ஏதாவது ஒரு பொருள் போச்சுன்னு வச்சுங்க ரோட்டோட, உடனே அது மயக்குது நம்மளை. அது நமக்கு வேணும்னு நினைக்குது. அப்படி பல்வேறு விதங்களில் இந்த உலகம் மயக்குகிறது. அழகான காட்சிகள் மயக்குகின்றன. அழகான பொருள்கள் நம்மை மயக்கி அதிலேயே நம்மை ஆடம்படி செய்து விடுகின்றன. அது மாயேயம். அது ஒரு மலமாக மாயிலிருந்து தோன்றிய பொருள்கள். இன்னொன்று திரோதான சக்தி. இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திரோதான சக்தி அது எப்ப இருக்கு, எப்ப இருந்திருக்குன்னா, அந்த பஞ்சமலங்களும் பஞ்ச மலங்களுமே அனாதி பொருள்கள். திரோதான சக்தி அனாதியே இருக்கு. ஏனென்றால் ஆணவம் கண்ணம் மாயை மூன்று இருக்கும் பொழுதே உலகத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறான். சிவபெருமான பஞ்ச சக்திகள் இருக்கின்றன. இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அவனுக்கு பஞ்ச சக்திகள் இருக்கின்றன. அதுக்கு நான் சொல்றேன், இப்ப பஞ்ச சக்திகள் ஒரு சக்தி, இந்த திரோதான சக்தி. அதுக்கு ஆதிசக்தி என்று இன்னொரு பெயர். நம்ம பொருள் புரியாமையும் பயன்படுத்தும் ஆதிசக்தி அப்படின்லாம் பயன்படுத்தும். ஆதிசக்தி என்பது திரோதான சக்தி. திரோதானம் என்றாலே மறைத்தல். இறைவன் மறைத்தல் என்ற ஆற்றலை நம் மீது செலுத்துகிறான். இந்த மூன்று மலங்களும், அதாவது ஆணவன் தான் மூலமலம். ஆணவம் அது மூலமலம். அதனால அது சகஜ மலம் என்று சொல்லப்படுகிறது. அது உயிர் இருக்கும் பொழுதே நம்மோடு இருந்ததுனால சகஜ மலம். அந்த ஆணமலத்தை போக்குவதற்காக இறைவன் நமக்கு கர்ம மலத்தையும் மாயாமலத்தையும் நமக்கு சேர்த்தான். அதுக்கு அந்த ஆணவலத்தின் காரணமாக வந்த மலம். அதனால அது ஆகந்துக மலம் என்று பெயர். இந்த ரெண்டுக்கும், கர்ம மலத்துக்கும் மாயாமலத்துக்கும் ஆகந்துக மலம். நம்ம உடையில படுகின்ற ஒரு கரையை போக்குவது, கரை வந்துச்சு ஒரு கரை, அதுபோல ஆணவமலம். அந்த கரையை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த கரையை போக்குவதற்கு வேனிஷ்னு ஒரு ரசாயன பொருளை கலக்கிறோம், கொஞ்ச நாள் ஊற வைக்கிறோம் ஒரு பொருள், அதுக்கு அடுத்ததா டெட்டர்ஜென்ட் சோப்பு போடுறோம், அந்த கரப்போகுது இல்லையா, ரெண்டு பொருளை சேர்க்கிறோம். அப்படி சேர்த்த பொருளை மறுபடியும் எல்லாத்தையும் கழிவு கலைஞ்சிடும் தண்ணியை ஊற்றி இல்லையா, சேர்த்த பொருளை வச்சுக்கிறது இல்லை. அதுபோல ஆணவம் என்ற அழுக்கு நம்மிடம் இருக்கிறது, அந்த ஆணவமலத்தை போக்குவதற்காக கண்ம மலத்தையும் மாயமலத்தையும் கடவுள் சேர்க்கிறான், சேர்த்து உலக வாழ்க்கையில் நம்மை அனுப்புகிறான், உலக வாழ்க்கையில் இன்பம் பானங்களில் போட்டு நம்மை துவைக்கிறான், உலகிறான் உடம்புறோம். நம்ம எப்படி துணியை அடித்து துவைக்கிறோமோ, அடித்து துவைக்கும் பொழுது அது அழுக்கு போகுது இல்லையா, அப்படி உலக வாழ்க்கையில் இன்பம் துன்ப உணர்வுகளின் மூலமாக நம்மை இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி உடலை செய்து முதலில் இருந்த ஆணாமலத்தையும் அடுத்தது ஆணாமலத்தை போக்குறதுக்காக சேர்க்கப்பட்ட மாயாமலத்தை சேர்த்து கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி விடுகிறான். நம்ம எங்க போயிடும், தூய்மை அடைந்து இறைவனுடைய பேரானந்த பெருவாடில் அவருடைய திருவடியின் பற்றி நாம் அனுபவிக்கும். அப்போ இந்த மலத்தை போக்குறதுக்கு இறைவன் என்ன செய்யறான்னா, சிரோதான மலமாக இருந்து நம்மை பக்குவப்படுத்துகிறான். ஏன்னா உயிர் எவ்வளவு எந்த நிலையில இருக்கோ அந்த நிலைக்கு அவனும் இறங்கி வர வேண்டி இருக்கு. அப்படி இறங்கி வந்து அவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு இந்த துரோதானம் என்ற மறைத்தலை பயன்படுத்துகிறான். இதுக்கு என்னன்னா, உயிர்களுக்கு பக்குவம் உண்டாக்கும் பொருட்டு அனுபவிக்க வேண்டிய வினையை நம்மோடு சேர்க்கிறான். இப்ப நம்ம வந்து ஒரு இன்னொரு ரெண்டு இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கணும். உயிருக்கு முதல் பிறவி எவ்வாறு வந்தது, முத முத ஒரு பிறவின்னு வந்து இல்லையா, நம்ம அருவமா இருந்தோம், அருவமா இருந்த நம்மை ஆணவலம் அப்பொழுதே பற்றி இருந்தது, நம்ம எப்ப சொன்னோம் அப்போ ஆணவலம் இருந்தது. அதை போக்குவதற்காக 36 கருவிகளையும் எல்லாத்தையும் படைச்சு கடவுள் தனு கரண போன போங்கெல்லாம் படைச்சு கொடுத்தான். படைச்சு கொடுத்த நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியா பிறந்து வந்தோமா, எல்லா பிறப்பும் ஒரே மாதிரி அமைஞ்சுதா? ஆனா பிறப்பில பார்த்தா ஏற்றத்தாழ்வுகள், அநேக ஏற்றத்தாழ்வுகள், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும், முக அமைப்பு குண அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம். கருத்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு பார்த்தா கூட நெருங்கிதான் கருத்து ஒற்றுமை இருக்குது, தவிர முற்றிலும் 100% கருத்து ஒற்றுமை இருக்கும் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு 80% கருத்து ஒற்றுமை இருக்கவங்க ரொம்ப ஒன்னா இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க நம்ம நினைப்போம், ஆனா அவரிடம் கூட 20% அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். இப்படி எப்படி அமைந்தது, முதல் பிறவி நமக்கு எவ்வாறு கடவுள் கொடுத்தா, முதல் பிறவியே மனித பிறவியா வந்துச்சா இல்ல மாட்டு பிறவியாவா வந்துச்சா, புழுவா இருந்தமா கொசுவா இருந்தமா, என்னவா நம்ம இருந்தோம், முதல் பிறவி எப்படி கிடைச்சது, எதனுடைய அடிப்படையிலே இந்த உடல் வழங்கப்பட்டது. இப்போ சாத்திரத்தினுடைய துணை கொண்டு அதை நம்ம பார்க்கணும். இதை நம்முடைய போற்றி பகருடைய என்ற ஒரு அற்புதமான நூல் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், படிச்சு முடிச்சுட்டோம். அந்த அற்புதமான ஒரு நூல்ல நமக்கு முதல்ல எப்படி பிறவி வந்தது அப்படின்னு சொல்லுகின்றார். ஞானத்தின் கண்ணை படிக்கும் பொழுது உங்களுக்கு பொருள் புரியும், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும், எண்ணுதல் நினைத்தல், எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலமால் காணாதம் கைவெடுத்த கோலே போல், கண்ணே தெரியாதவனுக்கு ஒரு கோலை கொடுத்து நடன்னு சொன்னது போல, ஆணவமலத்தினால் நம்முடைய அறிவிக்கை செயல்களை இழந்து ஜடம் போல கிடந்த நமக்கு கண்ணே தெரியாதவனுக்கு ஒரு கோல் கொடுத்தா எப்படி தடுத்து மாதிரி நடப்பானோ அதுபோல கடவுள் நமக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்கான். இப்பவும் கண்ணு தெரியல, கண்ணு எப்ப தெரியும், இந்த கோலையும் கோலை கொண்டு சரியாக பயன்படுத்தினால் இந்த உடம்பை சரியாக பயன்படுத்தினால் ஞான கண் திறக்கும். இப்ப கொடுத்திருக்கிறது வந்து ஏகதேச அறிவு தான், முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கல, இந்த உடம்பு வச்சுட்டு முழுமையான அறிவை நம்ம அடையவே முடியாது. ஆனால் முழுமையான அறிவை அடைவதற்கு இந்த உடல் பயன்படும், அதான் நம்ம ஞாபகம், முழுமையான அறிவு இல்ல, முழுமையான அறிவை அடைவதற்கு இந்த உடலானது நமக்கு ஞான சாதனமாக பயன்படும். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணாதம் கை கொடுத்த கோலையை போல் பொற்புடைய மாயை புணர்க்கின்கண். என்ன உனக்கு சேர்த்தானா, கோல் கொடுத்தது போல, எப்படி குருடனுக்கு கோலை கொடுத்தது போல, ஆணாமலத்தில் அழுதி ஜலமாக கிடந்த நமக்கு இந்த மாயாகிய கோலை இறைவன் கொடுத்திருக்கிறான். பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி. இந்த தூக்கும தேகம் வரையும் முதல்ல அதுதான் அதெல்லாம் சொன்னேன், தூக்கும தேகம் வரையும் இறைவன் கொடுத்தான். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் சூக்ம சரீரம் நாலு சரீரம் வந்த உடனே இதுவரையிலும் ஆணவமனத்தினாலே கட்டுப்பட்டு கிடந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா சூக்ம சரீரம் வந்த உடனே தான் அதுக்கு மனம்ங்கிறது கிடைக்குது. மனம்ங்கிற கருவி கிடைச்ச உடனே இப்பவும் ஆணவ மரம் உயிரை பற்றி இருக்கிறது. இந்த மனம்ங்கிறது வந்த உடனே இந்த ஆணவ மரத்தினுடைய அடிப்படையில் இந்த உயிரானது விருப்பத்தையும் வெறுப்பையும் வெளி காட்டுகிறது. இதுவரையும் காட்ட முடியல, அதுக்கு உள்ளே கடந்து செல்லாம். கருவியோட கொடுக்க கொடுக்க அதனுடைய உண்மை இயல்பு ஆணவ மரம் பதிவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த பதிவுக்கு தகுந்தவாறு வெளிப்பாடு. அது விருப்பத்தையும் வெறுப்பையும் விருப்பு வெறுப்பு என்ற வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். யார் ஒருவன் விருப்பு வெறுப்போடு செயல்படுகிறானோ அவனுக்கு பிறவிகள் வளர்ந்து கொண்டே போகும். பிறவியை யார் கடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விருப்பு வெறுப்பினுடைய வசப்படக்கூடாது. முதல்ல நமக்கு வந்து விருப்பு இருக்குதான், வேண்டியவர்களுடைய விருப்பினாலே நியாயத்துக்கு புறமான செயலாம் அவங்க செஞ்சிடணும். வேண்டாதவர்களாலே நியாயமாக கிடக்க வேண்டிய ஒரு தகுதி கூட அவர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை இல்லையா. உலகம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ முதல் முதலிலே இந்த மனத்தின் வழியாக விருப்பு வெறுப்பை உயிரானது வெளியே காட்டுகிறது. காட்டினோம்னா சாமி பாக்குறாரு, சரி இந்த விருப்பு வெறுப்பு உனக்கு இவ்வளவு வந்து இருக்கு இல்லையா, இப்போ உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உடலை நாம் தரணும் என்ற உடனே முதல் பிறப்பானது மனித பிறப்பாகத்தான் அமையும் என்று இல்லை, அது எந்த பிறப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையிலே இந்த உடலானது நமக்கு கிடைக்கும். முதல் பிறவி அப்படிதான் வர்றோம். அதுக்கு தகுந்தது போல இறைவன் அந்த பிறவியிலே மறுபடியும் நம்ம வந்த உடனே நம்ம வினையை செய்வோம் விருப்பினுடைய அடிப்படையில். அதற்கு தகுந்தது போல அடுத்த 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 பிறவிகள் வினை வசப்பட்டு வரும். அப்ப நம்முடைய விருப்பு விருப்பினுடைய வழியாகத்தான் வினைகள் பெறுகின்றன. வினைகளின் வழியாகத்தான் நமக்கு பிறவிகள் பெறுகின்றன, நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன. இப்படி மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவி காட்டும் வினை போற்றி. இப்படி பிறப்பு இறப்பு என்ற சூழலிலேயே நம்மை தள்ளி அதன் மூலமாக நாம் அனுபவங்களை எல்லாம் பெறும்படி. ஏனென்றால் நம்ம உயிருக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அந்த அனுபவம் நம்மள்கிட்ட அதை நிற்காது. திருவள்ளுவர் மூலமாக உங்களுக்கு நமக்கு அறிவுரை சொல்லியாச்சு. இன்னும் எவ்வளவோ வாடையடி வாடகைனா வந்தது கூட்ட மரபினாலே நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம், நம்ம அதுல வந்து கேட்கறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அனுபவம் வந்த பிறகு இனிமேல் இந்த பக்கம் நாம் செல்லக்கூடாது. சூடுகண்ட பூனைன்னு சொல்றாங்க இல்லையா, சூடுகண்ட பூனை மறுபடியும் போகுமா, அது குளிர்ந்து போச்சுனாலும் பாரு போகாது, ஏன்னா ஒரு தடவை சுட்டுடுச்சு. அப்ப அனுபவம் வர வேண்டி இருக்கிறது. அந்த அனுபவத்தை இறைவன் வழங்குகிறான். அந்த அனுபவத்தின் மூலமாக ஞானம் நிலைக்கிறது. அந்த நிலைத்த பிறகு நாம் மீண்டும் தவறான பக்கமே நம்ம போக மாட்டோம். அந்த அளவுக்கு ஞானத்தை நமக்கு இறைவன் தருகிறான். அதற்கு தகுந்த பக்குவமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான். எல்லாம் இறைவன் செய்கின்ற கருணை. ஆகவே இந்த திரோதான சக்தி அதான் சொல்ல வந்தேன், இந்த உயிர்களுக்கு பக்குவம் வரும் பொருட்டு அனுபவிக்க வேண்டிய வினைப்பயன்களை கூட்டுவிக்கிறான். இப்ப விருப்பு வெறுப்பினாலே நமக்கு விருப்பு வெறுப்பின் விளைவாக நமக்கு உடல் வருகிறது. உடல் வந்த பிறகு நம்ம உடலின் மூலமாக மீண்டும் விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலே நல்வினை தீவினைகளை செய்கிறோம். நல்ல வினைக்கு நல்ல புண்ணிய பலன்களும், நல்ல வினை எல்லாம் என்ன மாறிடுது, பாவ புண்ணியமாக மாறுகிறது. பாவமும் புண்ணியமும் நமக்கு நன்மையும் தீமையும் தரு. முதல்ல நல்வினை தீவினையாக இருக்கிறது, அது பாவ புண்ணியமாக மாறுகிறது தூக்கமா. அந்த பாவ புண்ணியங்களின் விளைவாக நமக்கு நன்மையும் தீமையும் வருது. அப்போ இந்த அனுபவிக்க வேண்டிய வினைப்பயன்களை நம்ம தான் உருவாக்கி வச்சிருக்கோம். அதையெல்லாம் நம்மைக்கு அவன் கூட்டுறான், இறைவன் தான் கொண்டு வந்து கூட்டுறான். வினைகள் தடம், அது தானா நம்மகிட்ட வராது. உயிர் நம்ம போய் வினைகளை ஏற்றுக்கொள்வோமா, இந்த வகுப்புல அதை பத்தி சொல்லியிருக்கிறோம். தானா நம்ம போய் ஏற்றுக்க மாட்டோம். நல்வினை பயன் வந்ததுன்னா நம்ம ஓடி போய் மாலையை போட்டுக்குவோம், தீவினை பயன் வந்ததுன்னா அடுத்த தருவையா ஊட்டிக்கிடுவோம் இல்லையா. அப்போ நாம நியாயமா நம்ம நல்வினை தீவினை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்ப உயிருக்கு இந்த வினைக்கு இதான் விளைவு அப்படிங்கிற பக்குவம், அதை அதை அறிந்து கொள்கின்ற, அதை தீர்மானிக்கின்ற பக்குவமும் உயிருக்கு கிடையாது. அதனால உயிராலையும் அந்த வினையை ஏற்றுக்கொள்ள முடியாது, வினையும் தடம் வராது. அப்ப இருக்கிறது மூணு பொருள். இன்னொரு பொருள் என்ன, பாரிசேட அளவின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது பதி பசு பாசம் தானே, பாசத்தால முடியாது பசுவாலையும் முடியாது. அப்புறம் என்ன இருக்கு, பதிதான் இருக்கு. அதுதான் நமக்கு கொண்டு வந்த வினைகளை சேர்க்கும். அப்ப இறைவன் கொடுங்கோலனா, வினைகள்லாம் சேர்த்து நம்மளை திருந்தாமே அனுபவித்து நம்ம கஷ்டப்படுத்தாம பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னா அது கிடையாது. வினைகளை நமக்கு சேர்த்து வினை கழிவை உண்டு கொண்டுகிறான். நம்மை பக்குவப்படுத்துகிறான், ஞானத்தை உருவாக்குகிறான். அவன் அந்த வழியில கொண்டு போனாலும் நமக்கு ஞானம் வரும். ஆகவே நாம் செய்த வினைகளின் பயனை நாம் எந்த அளவு தாங்குவோமோ அதிகமாக கொடுக்கறதில்ல கடவுள். நம்ம செஞ்ச வினை கோடி கோடியா இருக்கலாம், ஆனாலும் கடவுள் நாம் தாங்காத வினைகளை எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அவன் கருணை உள்ளவன். அவன் என்ன செய்யறான்னா, நாம் தாங்குகின்ற அளவுக்கு நமக்கு வினையை பிராரத்துவமாக தருகிறான். அதன் மூலமாக நம்மை அவன் ஞானத்துக்கு கொண்டு செலுத்துகிறான். நமக்குதான் அவனோட டெக்னிக் புரியல, வேற வேற மாதிரி கையாள்றோம். அவனுடைய நோக்கம் சங்கல்பம் என்னன்னு பெரியவர்கள் இந்த சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரம் நமக்கு வந்து குருநாதன், அதுல சொல்லப்படுகிறார். அந்த செய்திகளின் மூலமாக நாம் நடந்தோம்னால் நமக்கு வினைகளின் மேலே மேலே வளராது. ஒரு குருநாதனை அணுகும் பொழுது அவருடைய பார்வையினாலேயே நம்முடைய சஞ்சித கர்மெல்லாம், அவனுடைய தீட்சாக்கு வரும்பொழுது சஞ்சித கர்மத்தெல்லாம் ஒழித்து விடுகிறான். பிராரத்தம் உடல் உடாய் கழிகிறது, ஆகாமியம் ஏறாமலே போய்விடுகிறது. ஆனால் மூன்று வினையும் அவனுக்கு கழிஞ்சு போகுது. அப்பொழுது அவன் அவனுக்கு இருக்கிற மலத்தினுடைய ஆற்றல் குறைகிறது. இறைவனை ஒப்பு மலவரிவாகம் சத்தினிபாகம் அது உயர்ந்து அவன் இறைவனை நோக்கி அவன் சொல்லுகிறான். அப்போ இந்த துரோதான சக்தி என்ன செய்கிறதுன்னா, நமக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகளை நமக்கு இறைவனே கூட்டுகிறான், அவனுடைய சக்தி கூட்டுகிறது. அப்ப அவனுடைய கூட்டும் பொழுது நமக்கு துன்பமா இருக்கு. துன்பமா இருக்கிறதுனால அவனுடைய சக்தியை உபச்சாரமாக மலம் என்று சொல்கிறோம். அதனால துரோதானம் மலமாக சொல்லப்படுது. உண்மையிலே அது மலம் கிடையாது. அதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துகிறான். அந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தும் பொழுது அது நமக்கு துன்பமாக இருக்கிறது. ஒரு துணியில டெட்டர்ஜென்ட் சோப்பு போட்டு மற்றபடி கெமிக்கல் எல்லாம் போட்டு நம்ம துவைக்கும் பொழுது துணிக்கு வழி சௌரியமாக இருக்கும். சந்திரமதி சொல்றா, அந்த இடுகாட்டுல இருந்து சொல்றா, பஞ்சுபடும் பாவி இருக்கு அப்படிங்கிற பஞ்சு மாதிரி உலகத்துல பஞ்சுதான் அதிகமான பாடுகளை படுகிறது. அது மாதிரி பாடுபடுறவங்க யாருமே உலகத்துல இருக்க முடியாது. அது பூத்து அது பஞ்சாக வந்த பிறகு அதை எடுத்து உடனே அது கொட்டையிலிருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு எந்திரத்தை உள்ள விட்டு எடுப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரெண்டு உருளைக்கு இடையில உள்ள போகும் பஞ்சு தனியா வரும். பஞ்ச உடனே அதை அதை வந்து அடித்து அதை நூலாக்கும் பொழுது அடிப்பாங்க. அதுக்கு பிறகு ப்ளீச் பண்றதுக்கு அதுக்கு மேல கெமிக்கல்லாம் போட்டு அடிப்பாங்க, அதை வெள்ளையாக்குவாங்க. அதுக்கு பிறகு அதோட தான் அவனுடைய துன்பம் முடியுதான்னா, அது நம்ம உடையா விடுறதுக்கு அதை போட்டு நறுக்குவோம், நறுக்கி சட்டையா தப்போம். சட்டத்துக்கு பிறகு சும்மா விடுறோமா? ஒரு நாள் போட்டுருந்து மறுநாள் உத அடி, மறுநாள் அதை படிச்சுட்டு கொண்டுக்கிறதுக்கு, அதுக்கு மறுபடியும் ரசாயன பொருள் எல்லாம் சேர்த்து என்ன பாடுபடு. அது நூலா போடுறவர்களும் புடி துணியா வச்சு இடுப்புல துணியா கட்டி என்னென்னமோ பண்ணி அதை நம்ம கடைசி வரலும் நூல் நூலா போறவர்களும் அது துன்பப்படுது. பஞ்சுபடும் பாதியே இருக்கு. அப்படி பண்ணத்துக்கு பிறகுதான் ஞானம் நமக்கு வருது. அப்படி வரலன்னா ஞானம் வராது. நாம் அடைய வேண்டிய நிலையை அடைய முடியாது. அவ்வளவு கஷ்டப்படல நம்ம. இருந்தாலும் நம்முடைய ஆணவ மரத்தை போக்குவதற்கு அவன் நம்மை உட்படுத்துகின்ற அனுபவங்கள், அவன் சுகமான அனுபவங்களையும் நம்மளை அனுப்புறான், கொண்டு வரான். சுகமான அனுபவங்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஞானம் அடையிறது ரொம்ப குறைச்சல இருக்கு. நல்ல சுகமான அனுபவங்களையும் ஞானத்தை அடைகிறவங்க முன்னாடி ஜென்ம பயனா அவங்க ஞானத்தை கொண்டு வந்திருக்கணும், அப்படிப்பட்டவர்கள். சரி, அப்போ அவன் என்ன செய்யறான், வினைக்கு தகுந்த பிறவி அனுபவிக்க வேண்டிய வினைகளை நம்மனா அவன்தான் கூட்டுவிக்கிறான். பிராரத்தமாக வினைகள் வரும் பொழுது அப்படி நாம் புது வினைகள் நம்மிடம் ஏறாமல், நம்ம இந்த அனுபவம்லாம் நம்மகிட்ட இருக்கணும், புது வினைகள் ஏறாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். விருப்பு விருப்போடு நம்ம செயல்படக்கூடாது. விருப்பம் நம்மை கண்ணை மறைத்துவிடும், வெறுப்பும் நம்மை கண்ணை மறைத்துவிடும். அப்போ நன்வினையின் விளைவாக நமக்கு இன்பம் வந்தாலும், தீவினையின் விளைவாக நமக்கு துன்பம் வந்தாலும், நம்ம என்ன நினைக்கணும்னா, நாம் செய்த வினைகள் தான் நமக்கு வருகின்றன என்று, நமக்கு வருகின்ற அந்த துன்பங்களை நாம் வினையின் வழியாக வருகிறது பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகின்ற இன்ப துன்பமாகிய நோய்களை நாம் என்ன செய்யணும், பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி அனுபவிக்கணுமோ அந்த வழிப்படி அனுபவிக்க வேண்டும். அதன் விளையாக விருப்பு இருப்பினால் உயிர்க்கூறுகள் செய்யாமை, மற்ற உயிர்களுக்கு எந்த விதமான தீமையை நம்ம செய்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் அதுதான் தவம். அந்த தவம் தான் இருவினை ஒப்பு. அந்த தவம் வந்துருச்சுன்னா மலம், நம்மிடம் இருக்கின்ற ஆணவலம் மெல்ல மெல்ல நம்ம கை, அப்புறம் இறைவனுடைய அருளாற்றல் நம் மீது வெள்ளமாக பாயும். நாம் இறைவனுடைய திருவடி பேரானந்தத்தை அடைவோம். அதுக்குதான் இந்த திருவான சக்தி நம் மீது செயல்படுகிறது. ஏதோ இறைவனுடைய ஆற்றல் நம்மளை வந்து மரமாக இருந்து கெடுக்கிறது நம்ம நினைக்கூடாது. துரோகாரம் என்றால் மறைத்தல். அப்போ அந்த அனுபவிக்க வேண்டிய பலன்களை எல்லாம் கூட்டு வைப்பது தருவான சக்தி. அப்படி அதெல்லாம் அனுபவிக்கும்படியாக அந்த சக்தி செய்கிறது அது துரோகான சக்தி. அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அனுபவிக்க வேண்டிய பொருள்களில் உள்ள குற்றம் குறைகளை அது அந்த உயிருக்கு தெரியாமல் செய்துவிடும். அனுபவிக்க வேண்டிய பொருள்களில் உள்ள குற்றம் குறைகள் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஞானம் விளையாது, சரியான அடி சரியான புத்தி வராது நமக்கு. இது தீமை செய்யும், இது நன்மை செய்யும் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையா லாபகமா இருந்துக்குவோம், அப்புறம் நமக்கு அந்த ஞானம் வராது. ஆகவே அந்த அனுபவத்தையும் தர வேண்டும் என்பதற்காக அனுபவிக்க வேண்டிய பொருள்கள் குற்றத்தையோ குணத்தையோ நமக்கு தெரியாமல் அவன் மறைத்து விடுவான். இதெல்லாம் துரோகான சக்தி. இது ரொம்ப நுட்பமான கருத்து, ரொம்ப நுட்பமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கைக்கு இது மிக சிறப்பாக பயன்படும். ஆகவே அந்த உயிர்களுக்கு தெரிய விட்டாமல் மறைத்து நிற்பது இறைவனுடைய துரோதான சக்தி. இந்த துரோதான சக்தி செயல்படும் பொழுது அது மறைக்கும் ஆற்றல். அதனால அந்த ஆற்றலை தூண்டி மாய கர்மங்களால் உலக இன்பத்தை பெருக்குவதற்கு துணை புரியும். ஏன்னா இந்த தடப்பொருள்கள் ஆணவன் தடப்பொருள்கள் அந்த பொருளை தேய்க்கணும்னா அதை செயல்படுத்தணும், செயல்படுத்தணும்னு தெரியும். ஜடப்பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டியா இருக்கிற பொருள்கள் சூளமாக இருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்ம செயல்படுத்தணும், அப்பதான் தெரியும். ஆகவே அதை நெகிழ்ச்சி செயல்படுத்துறதுக்கு உலக இன்பங்களை நமக்கு காட்டுவான். அப்ப சாமி தன்னை மறைத்துக் கொள்வான். இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு இப்ப நமக்கு திருவதான சக்தியின் மூலமாக இறைவனுக்கு செய்வான்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவனை புடிச்சுக்கிறோம் உலகத்தை உற்று. ஆகவே இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டாத உலகத்தை நோக்கி இருக்குமாறு செய்வான். இது மறைத்தல் சக்தியினுடைய ஆற்றல். இந்த மறைத்தல் சக்தியை சரியாக செய்வதன் மூலமாக நம் மீது பிரயோகப்படுத்துவதன் மூலமாக ஆணவலத்தினுடைய ஆற்றல் மெல்ல 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 நம்மிடமிருந்து குறைந்து போகும். அப்படி மெல்ல குறைந்து போகுமாறு செய்வதுதான் துரோதான சக்தியினுடைய செயல். இப்படி மெல்ல குறைந்து போன உடனே இறைவனை ஒப்பு மலவரிவாதம் சத்தியவாதம் ஆகிய நிலைகள் நமக்கு வந்தவுடனே இந்த உயிர்கள் மலத்திலிருந்து நீங்கிவிடும். அப்ப பார்த்து இறைவன் என்ன அந்த துரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறி உயிர்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும், நித்திய பேரானந்தத்தை வழங்கும். இப்படி பஞ்ச மதங்கள் மூலமாக இறைவன் நம்மை பேரானந்த பெருவார்களுக்கு அழைத்து செல்கிறான் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறைவனுடைய ஐந்து மதங்கள் இந்த பாட்டில் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. ஒன்று ஆணாமலம், கண்மமலம், மாயாமலம், துரோதான மலம், மாயம் துரோதான மலம். அஞ்சு இறைவன் தன்னில் தானாக இருக்கிறான். இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் செயற்படுத்துவது அவனுடைய சக்தி. அவனுடைய சிவன் என்ற நிலையிலே அவனுடைய சக்தி பராசக்தி. அதாவது மாயைக்கு அப்பால நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய கற்பனையை செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் ஒன்றையும் காட்ட முடியாது. இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் தான் சிவபெருமான் இருக்கிறான். அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலை மேலாக இருக்கின்ற நிலையில் அவன் மட்டுமே இருக்கிறான், தன்னில் தானாக இருக்கிறான். அப்படி தன்னில் தானாக இருக்கின்றவனுடைய ஆற்றல் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அவனுடைய ஆற்றல் தான் பராசக்தி. அவனுடைய ஆற்றல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை நோக்குது. ஏன் உலகத்தை நோக்குது? நம்ம உலகத்தை நோக்கிறது சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக. அவனுடைய உலகத்தை நோக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உயிர்கள் இப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆணவரத்தினால இந்த உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் உலகத்தை நோக்குகிறான். எப்படி ஒரு தாயானவள் சாக்கடையில் இருந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு சாக்கடையில் இறங்குகிறாளோ, அவ்வாறு மாயைக்கு தொடர்பில்லாத சிவபெருமான் மாயைக்குள்ள இறங்குறான், கீழே வந்து இறங்குறான் தாய் போன்று. அப்போ அப்படி இறங்கி வரும் பொழுது அவனுடைய அருளாற்றலுக்கு அதுதான் துரோதான சக்தி. அதுக்கு பேர் ஆதிசக்தி என்று பெயர். ஆதிசக்தி மூன்று வகைகளில் உலக படைப்பிற்கு முன்பு தொழிற்படும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அது சித்தியார் ஒரு அழகான பாடல் மூலம் சொல்றார், ஒன்றதாய் சக்தி எத்தினே ஒன்று. அது தொழில் புரியும் போது பல்வேறு சக்திகளாக ஒரே மின்சாரம், ஒன்று மின்சார இது அந்த விசிறியை சுடல வைக்கிறது, இன்னொன்று இந்த ஒலிவாங்கியாக இருக்கிறது, அடுப்பிலே நெருப்பாக இருக்கிறது, இப்படி பல விதங்களில் ஒரு ஒரு ரேடியோவில் ஒலியாக வருகிறது, ஒளியாக வருகிறது, இதெல்லாம் வருது இல்லையா. அதுபோல ஒரே சக்தி ஒன்றதாய், ஒரே சக்தி இச்சையான கிரி என ஒரு மூன்று ஆகி அந்த ஆதிசக்தியான சிரோதான சக்தி மூன்று விதமாக தொழிற்படுகிறது. நிழும் சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நமக்கு இருக்கிற இச்சை என்னன்னு கேட்டீங்கன்னா எதையாவது உலக போகத்தை அனுபவிக்கிறமான ஆசை. சாமிக்கு இச்சை என்னன்னா இந்த உயிர்களை எவ்வாறெல்லாம் இந்த ஆனவனத்திலிருந்து விலக்கி இதுக்கு நன்மை செய்யலாம் அப்படி இருக்கணும். அந்த உயிர்களுக்கு அவருடைய விருப்பம் உயிர்லாம் நல்லா இருக்கணும். நேசம் உயிர்கள் மீது வைத்த அன்பு. நம்ம பக்தி செலுத்துறோமோ இல்லையோ கடவுள் நம்ம மேல அன்பு செலுத்துகிறார். அவன் வைத்த நேசம் தான் இச்சா சக்தி விருப்பம். அடுத்தது அந்த விருப்பம் வந்த உடனே எப்படியெல்லாம் அந்த உயிர்களுக்கு நன்மை செய்யலாம் என்பது அவனுடைய ஞான சக்தி அறிவு. அவனுடைய விருப்பம் வருது. முதல்ல விருப்பம் வருது, இந்த உயிர்கள் எல்லாம் ஆனமலத்தில கட்டுப்பட்டு இருக்கு, இந்த உயிர்கள் எல்லாம் ஆனமலத்திலிருந்து வெளிப்படுத்தணும், விடுதலை ஆக்கணும் அப்படிங்கறது அவனுடைய விருப்பம். சரி, எப்படியெல்லாம் செஞ்சா இந்த உயிர்களை இந்த ஆனமலத்திலிருந்து விடுதலை அடைய வைக்கலாம் என்று அறிவது அவனுடைய ஞான சக்தி. அவனுடைய ஞானத்தை எப்படி பயன்படுத்துவாரு? அப்புறம் கிரியாசக்தி என்ன செய்யுதுன்னா அன்று அருட்கிரியதனால் ஆக்குவன் அகிலம் எல்லாம். சரி, இந்த உயிர்களுக்கு தன்னு கடல போன போகங்களை எல்லாம் படைச்சு கொடுக்கணும்னு அவன் எழுந்து வந்து இந்த உலகத்தை எல்லாம் சங்கற்பத்தினாலேயே அவன் எழுந்து வந்து சேரல, சங்கற்பத்தினாலேயே இந்த உலகத்தை எல்லாம் படைத்து தருகிறானே அது அவனுடைய கிரியாசக்தி. நம்மிடம் இருக்கின்ற இச்சாசக்தி கிரியாசக்தி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. சாமியில் இருக்கிற இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி எவ்வாறு செயல்படுது? ஒன்றதால் இச்சையான கிரியை என்று ஒரு மூன்று ஆகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருக்கிரியதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம். ஆகவே சிவபெருமான் இதற்காக பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார். சுருக்கமா சொல்றதல்ல, முதலே விரிவா சொன்ன விஷயங்கள். இதற்காக இறைவன் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறான். ஐந்து தொழிலை ஆற்றுகிறான். மூன்று விதமான ஐந்து தொழில்கள் இருக்கின்றன. நம்ம பார்க்கறது தூல ஐந்து தொழில். இந்த உயிர்களெல்லாம் ஞானம் அடைவதற்காக தனு கரண புவன போகங்களை அவன் படைத்து தருகிறான். இந்த படைத்தல் எதற்கு படைக்கிறான் அப்படின்னா இந்த ஆணவமலம் நம்மிடமிருந்து போக வேண்டும் என்பதற்காக படைக்கிறான். ஏன் காப்பாற்றி வைக்கிறான்? கொஞ்ச காலம் காப்பாற்றி வைக்கிறான். ஏன் காப்பாற்றி வைக்கிறான்? வினைகளை சரியான முறையில் அனுபவித்து அந்த வினைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக. மறுபடியும் குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே ஒழுகி விடுறான். ஏன்? இந்த உயிர்கள் இந்த உலகத்துல பல்வேறு நிலைகளில் பல துன்பங்களில் உழல்கிறது. இந்த களைப்பு நீங்குவதற்காக, சற்று ஓய்வெடுப்பதற்காக அந்த உடலை உடுத்து. இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னை மறைத்து உலகத்தை காட்டி இந்த ஆணவம் கண்ணும் மாயும் மூன்றினுடைய வலிமையை கெடுக்கிறான். அது மறைத்தல். இந்த மறைத்தல் தொழில் முடிஞ்ச உடனே உயிர்களுக்கு அருள் புரிய வேண்டி இருக்கிறது. அதனால அருளை தொழில் செய்கிறான். அப்படி பஞ்ச கிருத்தியங்களை அவன் செய்கிறான். இதெல்லாம் தூள ஐந்து தொழில் பேரு. படைத்தல், உயிர்களுக்காக தனு கரண புவன போகங்களை படைத்தல், காப்பாற்றுதல், படைத்தல் படைத்து கொடுப்பது, அதோடு ஆணவமலம் நம்ம உயிர் விட்டு போக வேண்டும் என்பதற்கு ஒரு ஆணவமல பரிவாகத்துக்காக படைக்கிறான். காப்பாற்றுதல், விலைகளை அனுபவிப்பு தீர்ப்பதற்காக ஞானம் அடைவதற்காக காப்பாற்றுகிறான். களைப்பு நீங்குவதற்காக அவன் ஒதுக்குகிறான். மறைத்தல், ஞானம் வருவதற்காக இந்த உலகத்தில் தன்னை மறைத்து உலகத்தினுடைய இன்பத்தங்களை பெருக்குகிறான். அருளல், இறைவன் துன்ப அந்த உயிர் தூய்மை அடைந்த உயிரை தன்னுடைய திருவடியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்காக அவன் அருள் தொழில் செய்கிறான். இது வந்து தூள ஐந்தொழில். அழிப்பு, இதே சிங்கனபோதத்தில் ஒரு பாடல் சொல்கிறது, அழிப்பு இழைப்பு ஆற்றல், ஒடுக்குதல் இழைப்பு ஆற்றல். இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பப்படுறான், கொஞ்சம் ஒரு வேண்டாமா நமக்கு அதுக்காக. ஆக்கம் அவரவர் கண்மம் எல்லாம் கழித்தல். ஏன் படைக்கிறான்னா அவரவர் கண்மம் முழுதும் கழியும் வகையில் ஆணவமலமானது இந்த உயிரை விட்டு நீங்குவதற்காக அவன் படைக்கிறான். நுகர செய்தல் காப்பது, அவரவர் கண்மெல்லாம் கழித்தல், நுகர செய்தல் காப்பது. கண்மத்தை அனுபவிக்குமாறு கண்மமலத்தை அனுபவிப்பதற்காக அவன் காப்பாற்றி வைக்கிறான். கண்ம ஒப்பில் தெளித்திடல் மனங்கள் எல்லாம் மறைப்பு, அதாவது இருமனை ஒப்பு வர வேண்டும் என்பதற்காக மறைக்கிறான். அருள் செய்திதானும், அதுக்கு அடுத்தது அருள் தொழிலை செய்கிறான். படிப்பு ஒழி, இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் என்ன இவ்வளவு தூரம் துன்பம் கொடுத்துறாருன்னு நினைக்காத அப்படின்னு நினைச்சிட்டு அவரை பழிக்க வேண்டாம். துன்பம் ரொம்ப அதிகமான துன்பம் வந்தா கடவுளை பழிக்க வேண்டாம். பந்தம் வீடு, பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் பார்த்திடல், பார்த்திடல் அருளே எல்லாம். இந்த சிவபெருமான் செய்கிற ஐந்து தொழில்களும் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக, அன்பின் காரணமாகத்தான் இவற்றை செய்கிறான். இன்னும் ரெண்டு நடனம் இருக்கிறது, அது தேவைப்பட்ட நேரத்தில் விரிவாக சொல்லுவோம். பேரை மட்டும் சொல்றேன். தூக்கும் ஐந்தொழில் செய்கிறான். அந்த தூக்கும் ஐந்தொழில் எப்போ செய்யறான் சாமின்னு கேட்டீங்கன்னா, பேரொழி காலத்தில் நிகழ்த்துகிறான். அந்த பேரொழி காலத்தில் நிகழ்த்தக்கூடிய அந்த செய்தியை மணிமாசக பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, ஊழிக் காலத்துல எங்கும் பெருவெள்ளமாக சூழ்ந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நல்ல இருட்டில் அங்கு ஒளியுடைய பெருமான் நல் இருளில் நட்டம் பயின்றாடுகிறான். இந்த தூல ஐந்தொழிலையும் அவர் சொல்லுகிறார். தில்லையுட் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அது தூல ஐந்தொழில். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதினே என்பது தூக்கும் ஐந்தொழில். இன்னொரு ஐந்தொழில் இருக்கிறது அதிதூக்கும் ஐந்தொழில், அது நனவு நிலையில் லலாடத்தானத்தில் முழு எல்லா கருவிகளும் ஏகி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அந்த உயிரை இயக்குகின்ற இயக்கத்திற்கு அதிதூக்கும் ஐந்தொழில். அதையும் கூட மணிமாசக பெருமான் சொல்லுகின்றார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, சிவபெருமான் தூல ஐந்தொழிலை தில்லையிலிருந்து செய்கிறான். அதிதூக்கும் ஐந்தொழிலை நம்முடைய லலாட தானத்திலிருந்து நெற்றிய நடுவிலிருந்து அவன் இயக்கி நம்மை இயக்குகிறான். இப்படி மூன்று விதமான ஐந்தொழில்களையும் சிவபெருமான் நமக்காக செய்கிறான். எல்லாம் இந்த பாடல்ல அடங்கி உள்ளே கிடக்கிற கருத்துக்கள், அதை வெளியில கொண்டு வந்து நம்ம ஓரளவு நாம் சிந்தித்தோமானால் நம்முடைய கடைத்தேற்றத்துக்கு மிக உதவியாக இருக்கும். ஆகவே இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். நெல்லிற்கு உயும் நிகழ் செம்பிற் களிம்பும் தொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மலகன்னும் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாள் அலர்கோகம் செய் கமலத்து. அவனுடைய சன்னிதானத்தில் இவைகளெல்லாம் தொழிற்பட்டு உயிர்கள் ஞானத்திற்கு தகுதியாகும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய செய்தி.